2013 நவம்பர் தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் ரா ராகவையங்கார் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். உரையாசிரியர், செய்யுளாசிரியர், எழுத்தாளர், கவிஞர், பதிப்பாசிரியர், பேச்சாளர், ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர் என தமிழ் இலக்கியத்தின் பல தளங்களுக்கும் முக்கிய பங்களித்தவர் ரா ராகவையங்கார். சிவகங்கை மாவட்டத்தின் தென்னவராயன் புதுக்கோட்டையில் ராமானுஜயங்கார் பத்மாசினி அம்மாள் தம்பதியினருக்கு செப்டம்பர் 20, 1870 அன்று மகனாக பிறந்தார். தந்தை வழி குடும்பம் பரம்பரையாகவே மாடபூசி என்ற சிறப்பு பெயர் பெற்றது. தாய் வழி குடும்பத்தினர் ராமநாதபுர சமஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தனர். இவருடைய மாமாக்கள் அஷ்டாவதானம் கிருஷ்ணயங்கார், சதாவதானம் முத்துசாமி ஐயங்கார் இருவருமே சேது சமஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தனர். ராகவையங்காரின் தந்தை திடீரென காலமாகவே இவரை வளர்க்கும் பொறுப்பை மாமா சதாவதான முத்துசாமி ஐயங்கார் ஏற்றுக்கொண்டார். பள்ளி இறுதி வகுப்பை ராமநாதபுரத்தில் முடித்தார் ராகவையங்கார். 1888 18வது வயதில் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியேற்றார். இக்காலத்தில் ஜானகி அம்மையாருடன் திருமணம் நிகழ்ந்தது. 3 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் மகவும் வாய்த்தன. பின்னர் திருச்சியில் உள்ள சேஷையங்கார் பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ஆனார். அக்காலகட்டத்தில் உவே சாமிநாதையருடன் தொடர்பு ஏற்பட்டது. அது இவருக்கு பல வாசல்களை திறந்துவிட்டது. உவே சாவை போலவே பழங்கால செவடிகளை தேடுவதிலும் ஆராய்ந்து பதிப்பிப்பதிலும் ஆர்வம் காட்டினார். மாணவர்களுக்கும் இவற்றில் ஆர்வம் உண்டாக்கினார். பிற்காலத்தில் சிறந்த கல்வெட்டு ஆராய்ச்சி நிபுணராக விளங்கிய அ கோபிநாத ராயர் அக்காலத்தில் இவரிடம் பயின்றவரே. பல கட்டுரைகளை எழுதினார். தமிழகமெங்கும் பயணம் செய்து கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், கருத்தரங்குகளில் சொற்பொழிவாற்றினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ராகவையங்கார் ஆற்றிய சொற்பொழிவு அறிஞர்கள் பலரை கவர்ந்தது. மாநில கல்லூரியில் கணித பேராசிரியராகவும் சிறந்த தமிழ் அறிஞராகவும் விளங்கிய பூண்டி அரங்கநாத முதலியார் உள்ளிட்டோரின் நட்பும் அன்பும் கிடைத்தது. இவரது திறமைகளை அறிய வந்த ராமநாதபுர மன்னர் பாஸ்கர சேதுபதி இவரை சமஸ்தான புலவர்களுள் ஒருவராக நியமித்தார். மாமா சதாவதான முத்துசாமி ஐயங்கார் காலமானப்பின் ராகவையங்கார் சமஸ்தான வித்வானாக நியமிக்க பெற்றார். பல வாதங்களில் வென்று தமது அறிவுத்திறனை நிரூபித்தார். சுவாமி விவேகானந்தர் அயல் தேச பயணத்தை முடித்துவிட்டு ராமநாதபுரத்திற்கு விஜயம் செய்த போது அந்த வரவேற்பு குழுவில் இருந்து சுவாமிகளை வரவேற்றார். இந்து சமயம் குறித்து அவருடன் ஒரு விவாதத்தையும் நடத்தினார். பாண்டித்துறை தேவர் மதுரையில் 4 தமிழ்ச்சங்கம் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதற்கு துணை நின்ற ராகவையங்கார் அதன் நூற்பதிப்பு மற்றும் ஆராய்ச்சித்துறை தலைவராக பொறுப்பேற்றார். சங்கத்தின் சார்பாக சேதுபதி செந்தமிழ் கலாசாலை, பாண்டியன் புத்தக சாலை, நூலாராய்ச்சி சாலை போன்றவை துவங்க பெற்றன. தமிழகத்தின் பல இடங்களுக்கும் சென்று பழம் சுவடிகளை திரட்டி அவற்றை சங்கத்தை சேர்ந்த பாண்டிய நூலகத்தில் தொகுத்து வைத்தார். மேலும் சங்கம் மூலம் பல்வேறு நூல்கள் வெளிவரவும் காரணமானார். தமிழ் ஆராய்ச்சி மற்றும் இலக்கிய இலக்கண வளர்ச்சிக்காக சங்கத்தின் சார்பாக செந்தமிழ் என்ற இதழ் துவங்க பெற்றது. இதழ் ஆசிரியராக பொறுப்பேற்ற ராகவையங்கா அதில் பல ஆராய்ச்சி கட்டுரைகள், நூல் மதிப்புரைகள் எழுதினார். அவற்றில் சில பின்னர் புத்தகமாக வெளிவந்தன. வஞ்சிமாநகர், செய்தி நாடும் தமிழும், புலி எழுபது, தொழிற்சிறப்பு, திருவடி மாலை, நல்லிசை புலமை மெல்லியர்கள், அண்டகோள மெய்ப்பொருள், நன்றியில் திரு போன்ற கட்டுரை நூல்கள் குறிப்பிடத்தக்கன. இவற்றில் சேது நாடும் தமிழும் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் 13வது கூட்டத்தில் படிக்கப்பட்டு ஊவேசாவின் பாராட்டை பெற்றது. நல்லிசை புலமை மெல்லியர்கள் நூல் ஆதிமந்தி தொடங்கி பூங்கன் உத்திரை வரையிலான சங்ககால பெண்பார் புலவரின் சிறப்பை பேசுவது, அண்டகோள மெய்ப்பொருள் என்பது நம்மாழ்வார் பாடலுக்கு உரை விளக்கமாக அமைந்த நூல், சேது தலைநகரமாக குறிப்பிடும் வஞ்சி என்பது கரூர் தான் என்பதை இலக்கண இலக்கிய சான்றுகள் மூலம் தமது வஞ்சி மாநகரம் நூலில் சுட்டுகிறார் ஐயங்கார். பாண்டியன் வையத்துறைவன் என்றும் சோழன் பொன்னித்துறைவன் என்றும் அழைக்கப்படுவது போல் சேரன் பொருணைத்துறைவன் என்று அழைக்கப்படுகிறான். காரணம், பொருணை கரூரில் பாய்வதால் சேரர்களின் தலைநகரமான வஞ்சி என்பது கரூர் தான் என்று தமது நூலில் உறுதிபட தெரிவிக்கிறார் ராகவையங்கார். உடல்நலக் குறைவால் பத்திரிகை பணியிலிருந்து விலகிய ராகவையங்கார் தேவகோட்டைக்கு சென்று சில ஆண்டு காலம் வாழ்ந்தார். இக்காலகட்டத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சித்துறை உருவாக்கப்பட்டது. ராகவையங்காரின் அறிவுத்திறன் பற்றி கேள்விப்பட்ட செட்டிநாட்டரசு இவரை அத்துறையின் முதன்மை ஆராய்ச்சியாளராக நியமித்தார். பொறுப்பேற்றுக் கொண்ட ஐயங்கார் பல நூல்களை ஆராய்ந்து முக்கியமான பல கட்டுரைகளை எழுதினார். ஆராய்ச்சி பணியுடன் மாணவர்களுக்கு கற்பிக்கும் பணியையும் செய்து வந்தார். இவ்வாறு எழுதிய பாரி காதை இவருக்கு நீடித்த புகழை தேடி தந்தது. அதில் அவர் பாரியை மூவேந்தர்கள் கொல்லவில்லை, குறுநில மன்னர்களே கொண்டனர் என்பதை சான்றுடன் நிறுவியிருக்கிறார். இவர் எழுதிய தித்தன், கோசர் பற்றிய ஆய்வு நூல்களும் குறிப்பிடத்தக்கன. ஒரையூர் தித்தன் என குறிப்பிடப்படுபவன் சோழ மன்னன் அல்ல, அவன் வேலிற்குல அரசன் என்பதை அதில் அவர் சான்றுகளுடன் மெய்ப்பித்திருக்கிறார். அதுபோல கோசர்கள் பற்றி ஆராய்ந்து கூறியுள்ள தகவல்களும் முக்கியமானவை. கோசர்கள் அதிகம் வாழ்ந்த கோசன்புத்தூரே பின்னர் மருவி கோயம்புத்தூர் ஆனது என்கிறார் இவர். கொங்கர்கள் அதிகம் வாழ்ந்த நாடே கொங்கு நாடானது என்பதும் இவர் கூறும் தகவல். வள்ளுவர் ஜைனரோ பௌத்தரோ அல்ல என்பதையும் ஆய்ந்து நிறுவியிருக்கிறார். கம்பரியன் காலம் பற்றி இவர் ஆராய்ந்து கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒப்பிட்டாய்வு என்னும் துறையில் வள்ளுவரையும் கம்பரையும் ஒப்பிட்டு ஆய்ந்திருக்கிறார். திருத்தக்கத்தேவையும் கம்பரையும் ஒப்பிட்டு ஆய்ந்து எழுதியுள்ள கட்டுரையும் குறிப்பிடத்தக்கது. தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் செய்யுளியல் மரபீர்களின் உரைகளாக அச்சிடப்பட்டவை, நச்சினார்க்கனியர் இயற்றியவை அல்ல, அவை பேராசிரியர் உரையே என்றும், கம்பராமாயணத்திற்கு அதன் ஆசிரியர் இட்ட பெயர் ராமாவதாரம் என்றும், திருக்கோவையாருக்கு உரை வகுத்தவர் பேராசிரியரே என்றும், பாகவத புராணம் பாடியவர் வேம்பற்றூர் செவ்வைச்சூடுவார் என்றும், புரள் பொருள் வெண்பா மாலை உரையாசிரியர் மாவரல் சாமுண்டி தேவநாயகரே என்றும், இவை போல்வன பலவும் ஆராய்ச்சியைக் கண்டு முதன் முதலில் தமிழ் இலக்கிய உலகிற்கு தெரிவித்தவர் ராகவையங்கார்தான். சிறந்த பதிப்பாசிரியராகவும் உரையாசிரியராகவும் இவர் திகழ்ந்தார். அகநானூறு, கனானூர், பன்னிரு பாட்டியல், இனியவை 40 மூலமும் உரையும், நேமிநாதம் மூலமும் உரையும், ஐந்தனை 50 உரை, திருநூற்றந்தாதி மூலமும் உரையும், நான்மணிக்கடிகை 1000, திணைமாலை 150 மூலமும் உரையும், வளையாபதி செய்யுட்கள், மதுரை தமிழ்ச்சங்கத்து புலவராற்றுப்படை போன்ற நூல்கள் இவரது மேதமைக்கும் ஆராய்ச்சி திறனுக்கும் சான்றாகும். மொழிபெயர்ப்பிலும் இவர் தேர்ந்தவர். வடமொழியிலிருந்து இவர் மொழிபெயர்த்த அபிஞான சாகுந்தலம், பகவத்கீதை, பல்லட சதகம் போன்ற நூல்கள் இவரது அறிவு திறனுக்கு சான்று. இவர் எழுதிய ஆத்திச்சூழி உரை, ஆராய்ச்சி கட்டுரைகள், இனிய இலக்கியம், கம்ப, செந்தமிழ் இன்பம், தமிழக குறுநில வேந்தர்கள் போன்ற நூல்களும் முக்கியமானவை. இது தவிர வால்மீகி ராமாயணத்தின் சில பகுதிகளையும் ரகுவம்சத்தின் சில சருக்கங்களையும் தமிழில் பெயர்த்திருக்கிறார். ஆனால் அவை அச்சாகவில்லை. இவர் எழுதிய சங்க சக்கர சாமி வந்து சிங்கு சிங்குனு ஆடும் என்ற குழந்தை பாடலும் குறிப்பிடத்தக்கது. வஞ்சிமா நகரம், தொல்காப்பியம், செய்யுளியல், நச்சினார் கிணியலுரை, தமிழ் வரலாறு, பரிமேலழக உரை விளக்கம், சேது நாடும் தமிழும் போன்ற நூல்கள் இவருக்கு பெருமை சேர்ப்பவை. இவரது நூல்கள் சில பல்கலைக்கழகங்களின் பாட நூல்களாகவும் வைக்கப்பட்டன. தமிழின் பரந்துபட்ட பல களங்களிலும் தமது அறிவுத்திறனை நிரூபித்த ராகவையங்காருக்கு மகா மகோபாத்யாய உவே சாமியாதையர் அவர்கள் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை ஆண்டு விழாவில் மகா வித்வான் பட்டமளித்து சிறப்பித்தார். வடமொழியில் இவருக்கு இருந்த புலமை மற்றும் பேச்சு திறனுக்காக சென்னை மைலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரி இவருக்கு பாஷா கவிசேகரர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. பாஸ்கர சேதுபதி மட்டுமல்லாமல் அவர் மகன் ராஜராஜ சேதுபதி, அவரது மகன் சண்முக ராஜேஸ்வர நாகநாத சேதுபதி அவைகளிலும் சமஸ்தான புலவராக இருந்த பெருமையுடையவர் ராகவையங்கார். சேதுபதி மன்னர் பற்றி இவர் எழுதியிருக்கும் ராசராசேஸ்வர சேதுபதி ஒரு துறை கோவை என்ற நூல் இலக்கிய சுவை உடையது. 1941 ஆண்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற ராகவையங்கார் பின்னர் ராமநாதபுரத்துக்கு சென்று தங்கினார். கண் குறைபாடு ஏற்பட்டதால் பிற ஊர்களுக்கு சென்று சொற்பொழிவாற்றுவதை கைவிட்டார். தன்னை நாடி வருபவர்களுக்கு மட்டும் சமய விளக்கமும் தமிழும் கற்பித்தார். July 11, 1946 காலமானார். தமிழறிஞர் ராமானுஜயங்கார் இவரது புதல்வர். ராகவையங்காரின் நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன. தகவல் உதவி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட மகா வித்வான் ராகவையங்கார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.